கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் முதலாவது உங்கள் மத்தியில தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியில சத்தியத்தின் மட்டுமாக உங்கள் மத்தியில நிற்பதற்கும் உங்களை சந்திப்பதற்கும் தேவன் தந்த வாய்ப்புக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி கத்தருளியாக ஏற்றுக்கொண்டு இன்றைய நாளிலும் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்துக்கு நம்ம பிரயோஜனமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம். வருகின்ற நாட்களில நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தை நினைவுகூடிய தருணத்தில் இருப்பது நிமித்தமாக அதற்கே உரித்தான பாடங்களை நம்ம பார்ப்பதும் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அது பேருதவியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு நம்ம சில பகுதிகள், அதாவது மெமோரியல் மெடிடேஷன் ரிலேட்டடா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி, நம்முடைய கர்த்தர் இயேசு தன்னுடைய சீசர்கள்கிட்ட விசேஷமான சில ஆலோசனைகளை அங்க சொல்றதும், அதே ஆலோசனைகள் மாத்திரம் இல்ல அவங்களை ஆறுதல் படுத்துவதற்கு பேசின வார்த்தைகளையும் நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். பொதுவாகவே நம்ம ஒரு வசனம் சொன்னா உங்களுக்கு அந்த பகுதி நல்லா தெரியும், இல்லாட்டி வசனத்தினுடைய அந்த நம்பர் சொன்னா என்ன வசனம்னு சொல்லக்கூடிய அளவுல நமக்கு அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். யோவான் 16:6 அப்படின்னு நம்ம சொல்லிட்டாவே வசனங்கள் நீங்க பைபிள் படிக்காம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். என்ன வசனம்? யோவான் 14:6 அப்படின்னா, நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சோ இதுதான் இன்னைக்கு நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு கூட, நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சோ இந்த ஒரு பகுதியில் இருந்து என்ன நம்ம பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டோம்னா, யோவான் 14:6 மறைந்திருக்கக்கூடிய சில முக்கியமான ஆறுதலான வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்போ யோவான் 14:6 அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்துகிட்ட சம்பவங்கள் நம்மளுக்கு தெரியும். 13:13 நம்ம எடுத்துட்டோம்னா சில குறிப்பிட்ட சம்பவங்கள் அங்க நடந்தது. 13:13 என்னென்ன சம்பவங்கள்னு சொல்ல முடியுமா? 13:13 நடந்துகிட்ட சம்பவங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான சில படிப்பினைகளை அங்க கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய சீசர்களுக்கு கர்த்தரேசு. அதாவது சீசரனுடைய பாதங்களை கழுவக்கூடிய சம்பவங்கள் மற்றும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்க்கிறப்போ என்னென்ன சம்பவங்கள் அங்க நடக்குதுன்னா, அதாவது யூதா கிட்ட கர்த்தர் இயேசு அந்த துணிக்கையை தோய்த்து தர்றார். யூதா கிட்ட துணிக்கையை தோய்த்து கொடுத்து அவர்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ செய்யறத சீக்கிரமா செய் அப்படின்னு சொன்னோடனே யூதா அங்க கிளம்பி போயிடறான், புறப்பட்டு போயிடறான். அப்ப அந்த புறப்பட்டு போனது பிற்பாடு தன்னுடைய சீசர்கள் மத்தியில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நைட்ல நீங்கள் என் நிமித்தமாக இடர் அடைவீர்கள். இந்த வார்த்தைகளை சீசர்கள் கிட்ட பேசுறாரு. இப்படி இந்த வார்த்தைகள் பேசுற உடனேயே நம்முடைய அருமை சகோதரர் யார் இருக்காருன்னா பேதர் இருக்கிறார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசின ஒரு வார்த்தையின் நிமித்தமாக கர்த்தர் மீண்டும் அவர் ரிப்ளை கொடுக்கிறார். சேவல் கூவதற்கு முன்னே 3 தரம் என்ன நீ மறுதளிச்சிருக்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்துலதான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னா, சில முக்கியமான ஆலோசனைகளை அந்த சகோதரர்களுக்கு அங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, பேதர்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுடைய நீ என்ன வந்து மறுதளிச்சிருக்க, என் நிமித்தம் நீங்க இடர்ல அடைவீங்க, உங்க மத்தியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன என்ன பண்ணுவார் காட்டி கொடுப்பா, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டா இப்ப இந்த சீசர்களுடைய மனசு எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு பாரம் இல்ல ஒரு துக்கம் அங்க இருக்கக்கூடிய சகோதரனுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த பாரம் நிறைந்த இருதயத்தோடு இருக்கக்கூடிய சகோதரன் மத்தியில இன்னும் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆறுதலான வார்த்தைகள் பேசுறார். அதே சமயம் இவங்க அந்த மனநிலை எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலக்கம் அடைந்த மனநிலையில அன்னைக்கு சீசர்கள் அங்க இருந்திருக்காங்க. இருதயம் கலங்கி போய் ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு நிலைமையில அங்க இருந்துச்சான். அப்போ இவர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் இயேசு மெசியா, மெசியா ஒரு ராஜ்யம் ஸ்தாபனம் பண்ணுவார், அந்த ராஜ்யத்துல சுதந்திரவாதிகளாக நம்ம இருப்போம். அப்படி எல்லாம் இருப்பதற்காகத்தான் ஒரு 5 நாளைக்கு முன்பாக கர்த்தர் இயேசுவை என்ன பண்றாங்கன்னா, அந்த கழுதியின் மேல ஏற்றி எல்லாரும் ஓசனா அந்த பாடல் எல்லாம் பாடி ஒரு ராஜாவினுடைய ஸ்தானத்துல அங்க அங்கீகரிச்சு என்ன பண்ணாங்கன்னா ரிசீவ் பண்ணாங்க. ஆனா இப்படி எல்லாம் ரிசீவ் பண்ணாலும் கூட நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் எதிர் பேசக்கூடிய வார்த்தைகள் பாரு, இதெல்லாம் அஞ்சு நாளுக்கு முன்னாடி ஜனங்கள் கூப்பிட்டாங்க, இவரும் பவனி வந்துட்டா. அப்படி பவனி வந்துட்டாலும் இப்ப பேசுறது என்னன்னா, நான் மறுச்சிருவேன், உங்கள இருக்கக்கூடிய என்ன ஒருத்தர் காட்டி கொடுத்துருவா, இது நிமித்தமா நீங்க இடம் நடைவீங்க, இப்படி எல்லாம் பேசுறப்போ இவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? ஃபைவ் டேஸ் பிஃபோர் அவருக்கு ஒரு ராஜாவா அக்செப்ட் பண்ணிருக்காங்க, ஆனா இப்ப நான் மறுச்சிருவேன், நான் மீண்டும் உயிரோடு வந்துருவேன், இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறப்போ ஜனங்களுக்கு பயங்கர ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு பகுதியில எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னம்னா, இந்த மாதிரி ஒரு கலக்கமான ஒரு தருணங்கள்ல இருக்கக்கூடிய சமயத்துல தான் கர்த்தர் இயேசு முதல் வார்த்தை எங்க பேசுறார், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் முதல் வசனம் பேசுறார். என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் அந்த வார்த்தையை கர்த்தர் இயேசு தன்னுடைய சீஷர்கள்கிட்ட பேசுறார்? தேவன் கிட்ட விசுவாசமா இருங்க, என்கிட்டயும் விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, மேற்கொண்ட விஷயங்கள்ல ஜனங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கலக்கம், ஒரு பயம், இதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கை என்ன பண்ணிட்டுன்னா போயிடுச்சு. புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். நேற்று சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்ப கர்த்தர் மேல வச்சிருந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. அதனாலதான் தைரியமா சொல்றா கர்த்தர், நீங்க தேவன் பேர்ல விசுவாசமா இருங்க, என் பேர்லயும் விசுவாசமா இருக்கு அப்படின்னா, அங்க அவங்களுக்கு அந்த கலக்கத்தினால விசுவாச புரட்சல் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க ஏற்பட்டுருக்கு. அந்த கலக்கத்தின் மூலமாக விசுவாச குறைச்சல் ஏற்பட்டவர்களுடைய விளைவுக்கு தான் கர்த்தர் அவரை ஆறுதல் படுத்துவதற்காக அந்த சீஷர்களை ஆறுதல் படுத்துறதுக்கு தொடர்ச்சியாக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வசனங்கள் பேசிட்டே வர்றார். இது வரைக்கும்னா 17வது அதிகாரம் வரைக்கும். இந்த 17வது அதிகாரம் வரைக்கும் அந்த சகோதரர்களை என்கரேஜ் பண்றதுக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்ல முடியுமோ அந்த வார்த்தைகள்னால பலப்படுத்திட்டே வர. இப்ப 17வது அதிகாரம் எடுத்துட்டார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பேசுவார். 15வது அதிகாரம் அதாவது அவர்கள் கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு என்னென்ன விதம் இருக்குது அப்படின்றத பேசுவார். 15 அந்த 15 என்ன விசேஷம் அப்படின்னா, மெய்யான திராட்சை நீங்கள் குடிகள், இது பேசுவார். 16வது அதிகாரம் இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, நான் போயிட்டாலும் உங்களுக்கு ஒரு தேற்றல் ஆளு நான் என்ன பண்றேன் அனுப்புறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக அவங்க கலக்கம் நிறைந்த இருதயத்திற்கு தேவைப்பட்டுச்சு. அதே போல 17வது அதிகாரம் நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தன்னுடைய தகப்பன் கிட்ட, தன்னுடைய பிதா கிட்ட கர்த்தர் ஏறெடுத்த ஜெபம். அவருடைய சூழ்நிலைகளுக்கு மாத்திரமல்ல, நான் இதுவரைக்கும் அவங்க கூட இருந்தேன், பட் நான் இப்ப உங்க கூட இனி வந்துருவேன், ஆனா இவங்க தனியா இருப்பாங்க, அதனால இவங்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும். என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பிதா கிட்ட சீசர்களுக்காக வேண்டிய ஒரு ஜெபம் அங்க 17வது அதிகாரத்துல பதிவு பண்ணிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, 14வது அதிகாரம் தொடர்ச்சி மணி 14வது அதிகாரம் துவக்கி 17 அதிகாரங்கள் வரைக்கும் முழுவதும் சீசர்களுக்காகவே தன்னுடைய விண்ணப்பத்தையும் ஆலோசனைகளையும் மற்றும் கலக்கமடைந்திருக்கக்கூடிய இருதயத்திற்கு அங்க தேற்றக்கூடிய வார்த்தைகளையும் கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா அங்க பேசியிருக்கிறத நம்ம பார்க்க மருமையான சகோதர சகோதரி. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 14வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை எடுத்துட்டு இதுல கிடைக்கக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் அன்னைக்கு கர்த்தருடைய பின்னடியார்களுக்கு என்ன இருந்துச்சு, இதனால அவர்கள் எப்படி பலப்பட்டாங்க, நம்ம கொஞ்சம் தியானித்து பார்க்கலாம். சோ இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க நோட் பண்ணிக்கலாம். வசனம் 14வது அதிகாரத்துல 1-14 வசனங்கள் வரைக்கும் தான் இன்னைக்கு நம்முடைய பகுதிகளாக அங்க இருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயங்கள் 14வது அதிகாரம் முதல் வசனம் மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். அப்போ இங்க என்னென்ன விஷயங்கள் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களுடைய இருதயங்கள் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் அப்படின்னா, இந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். கர்த்தர் இயேசு அங்க பேசின விஷயங்கள் ரொம்ப ஒரு 2 லைனுக்குள்ள இருந்துட்டாலும், இந்த 2 லைனுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன இருக்குன்னா நிறைய இருக்கு. ஏன் முதல் தேவன் பேர்ல விசுவாசமா இருங்க, என் பேர்லயும் விசுவாசமா இருங்க? ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவங்களுக்கு யார பத்தி தெரியும், தேவன் பத்தி தெரியும். டீச்சர்களுக்கு தேவன் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எல்லாம் இருந்துச்சு. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இந்த பகுதி எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? கர்த்தரை தெரிவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தேவன் பற்றிய விஷயங்கள் நல்லா தெரியும். அவர் பேர்ல முழு விசுவாசம் வச்சிருக்காங்க அந்த பிள்ளைங்க. எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்? வசனம் விட்டு போயிருங்க. 17வது அதிகாரம் வசனம் 6வது வசனம் போங்க. நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷன். அப்படி செலக்ஷன் யாரு? செலக்ஷன் யாரு? கர்த்தர் இயேசு வர்றாரு அப்படின்னாலும் கூட அதுக்கு முன்னாடியே அங்க செலக்ஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா பிதாவாகிய தேவன் அங்க இந்த சகோதரர்களை அங்க செலக்ஷன் பண்ணி வைக்கிறார். மீண்டும் வசனம் படிக்கலாம் சார். பாருங்க, அருமையான சில வார்த்தைகள் அங்க இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப என்னன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு கர்த்தர் இயேசுனுடைய காலங்கள்லயே கிடைச்சது. என்ன விஷயங்கள் அங்க கிடைச்சது அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ளேயே சில ஜனங்கள் பத்தி ஸ்டேட்மெண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா கபடற்ற உத்தம இஸ்ரேல் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அப்ப என்னன்னா அங்க தேவன் பேர்ல விசுவாசம் இருக்கக்கூடிய ஜனங்கள் சில ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜனங்கள் இருந்து சில ஜனங்களை நீங்க எங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்காக நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த வருஷம் மீண்டும் வாசிக்கலாம் சார். 17:6 என்ன பண்ணிருக்காங்க? தேவன் பற்றின விஷயங்கள்ல அவர் சொல்லின வார்த்தைகள் பேர்ல விசுவாசம் உள்ள ஜனங்களாக இருந்திருக்காங்க. அதிலிருந்து சில ஜனங்களை நீங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா எடுத்து தந்திருக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க சொல்ற. ஆனா இதெல்லாம் சீசர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னா அங்க தேவன் மேல விசுவாசம் இல்லாம போறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அங்க அவர்களுடைய விசுவாச தொய்வு ஏற்படுறதுக்கோ அங்க சூழ்நிலை இல்லை. இன்னொரு விதத்துல சொல்லிட்டோம்னா அந்த சீசர்கள் இல்ல அப்போ அந்த கர்த்தர் இயேசுனுடைய பின்னடியார்கள் அந்த காலங்கள்ல என்ன பேசா நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ எந்த அடிப்படையில நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அந்த நம்பிக்கையினுடைய விஷயங்கள் குறைந்து போகக்கூடிய தருணம் அந்த சமயம் இல்ல. கஷ்டமா இருக்கலாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. இல்லன்னா அந்த சீசர்கள் அந்த காலப்பகுதிகளில் தேவன் மேல அவருடைய வாக்கு சட்டங்கள் பேர்ல அவர் வச்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் பேர்ல நம்பிக்கை குறைஞ்சு போறதுக்கு உண்டான சூழல் அப்ப இல்ல. அப்படின்னா அவங்களுடைய இருதயம் வேற ஏதோ விஷயங்கள்ல என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா பாரமா இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேற ஏதோ விஷயங்கள்ல பாரமா இருக்குது அப்படின்றத கர்த்தர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க தெரிஞ்சுக்கிறார். இந்த அதிகாரம் முழுக்க என்ன அப்படின்னா இந்த அதிகாரம் பேசுறப்ப சீசர்களுடைய மனநிலை என்ன, அந்த மனநிலைக்கு ஒரு ஆறுதல் சொன்னோம்னா என்ன பண்ணும், இதையெல்லாம் யாருக்கு தெரியும்னா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கர்த்தருக்கு என்னன்னா அந்த சீசர்களுடைய மனசு நல்லா தெரியும். அவங்களை ஆறுதல் படுத்துவதற்காக பேசின வார்த்தைகள் தான் இந்த 14வது அதிகாரம். அப்படின்னா இப்ப இந்த சீசர்கள் கிட்ட தேவன் பற்றின விஷயத்துல எந்த விதமான ஒரு கலக்கம் இல்ல, ஒரு பயம் இல்ல. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கர்த்தர் இயேசுவை பற்றின விஷயத்துல இவங்களுக்கு சில கேள்விகள் அங்க வருது. சில கேள்விகள் என்ன கேள்விகள் வருது அப்படின்னா கர்த்தர் இயேசு 3.5 வருஷ காலங்கள் என்ன சுவிசேஷம் பேசிட்டாரு, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷங்களை இந்த சீசர்கள் மத்தியில பேசிட்டாங்க. ஆனா இந்த சீசர்கள் மத்தியில இந்த மாதிரி எங்கெல்லாம் பேசினாலும் கூட அந்த ராஜ்யத்தினுடைய விஷயங்கள்ல அவங்க என்னெல்லாம் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான காலங்கள் வரப்போகுது, அதுல ஒட்டுமொத்த மனுக்குலமும் மீண்டும் ஜீவனுக்குள்ள வரப்போகுது, ஒரு ஆசீர்வாதமான காலங்கள் அங்க இருக்குது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்லியிருந்தா அந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த விசுவாசம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப விசுவாசம் வச்சுட்டு இப்ப கர்த்தர் பேசின பேச்சுகள் என்னன்னா நான் மறுச்சிருவேன், நான் போயிருவேன், இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறப்போ இவர் பேசின வார்த்தைகள் மேல நம்ம சரியாத்தான் நம்பிக்கை வச்சுட்டோமா இல்ல மிஸ் ஆயிட்டோமா? புரிஞ்சுட்டீங்களா நம்ம சொல்றது என்னன்னா? அதாவது இவர் பேசினார், ஆனா நம்மளும் நம்பிக்கை வச்சுட்டோம், ஆனா இதை நம்ம சரியான விதத்துல புரிஞ்சுட்டோமா இல்ல ஏதாவது தவறுதலா புரிஞ்சுட்டோமா? ஏன் கர்த்தர் இப்ப வந்துட்டு தன்னுடைய மரணம் பத்தி பேசுறாரு, மீண்டும் அவர் அங்க போயிடுற பத்தி பேசுறாரு? சோ இது வந்துட்டு கர்த்த அந்த சீசர்களுடைய மனசுல இல்லாதுன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலக்கம் அவர்களுடைய மனசுல அங்கிருந்ததாக நம்ம பார்க்கணும். சோ ஆனா இன்னும் சில வார்த்தைகள் சொல்றாரு, நான் போயிடுவேன், அந்த இடத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, வர முடியாது, நான் மீண்டும் வருவேன், உங்களை நான் மறுபடியும் அங்க கூப்பிட்டு போறேன் அப்படிங்கிறப்பெல்லாம் இவர்களுடைய பேச்சு எந்த விஷயங்களும் அந்த சகோதரர்களால என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா ஒரு புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில அங்க இருந்துட்டு இருந்தாங்க. அதே போல யோவான் மூணாவது அதிகாரம் எல்லாம் பாத்துட்டோம்னு கேட்டீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் பேசுற வசனம் போயிருந்தா மூணாவது அதிகாரம் வசனம் 3-5. இப்ப அன்னைக்கு கத்த பேசின சில வார்த்தைகள் என்னாச்சுன்னா இந்த ஜனங்களால சரியான விதத்துல அங்க புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில அங்க இருந்ததை நம்ம பார்க்கணும். அப்ப இதுல என்ன இருக்குன்னா அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைந்த அதிகாரம் தான் அந்த மூணாவது அதிகாரம் இல்லைங்களா. அந்த மூணாவது அதிகாரத்தை அன்னைக்கு நிக்கோதம்னால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமையில அங்க இருந்ததை நம்ம பார்க்கணும். ஆனா இதெல்லாம் என்னன்னா இதுல தெய்வீக திட்டத்தினுடைய நீளம் அகலம் ஆழம் இதெல்லாம் என்ன இருக்குன்னா மறைஞ்சிருக்கு. இந்த மூணாவது அதிகாரம் எடுத்துட்டோம்னா ஒரு தெய்வீக திட்டத்தினுடைய நீளம் ஆழம் அகலம் அவ்வளவும் இந்த பகுதியில் என்ன இருக்குன்னா மறைஞ்சிருக்கு. எப்படி என்ன சொன்னாலும் கேட்டீங்கன்னா அது எதை பத்தி பேசுறா, எந்த விஷயங்கள் பத்தி பேசுறாருன்னா சுவிசேஷத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி என்ன பண்றாருனா அந்த அதிகாரத்துல பேசுறாங்க. ஏன்னா இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலங்கள்ல தான் ஒருத்தர் எதனால ஜெனிப்பிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா ஆவியினால ஜெனிப்பிக்க முடியும். அதுக்கு முன்னாடி காலங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு யுகத்தினுடைய மாறுதலே அந்த ஒரு கால பகுதியில் என்னதுன்னு கேட்டீங்கன்னா நடக்கும். கர்த்தர் இயேசு நிக்கிறாருன்னா அந்த யுகத்தினுடைய யுகமே மாறுது. அங்க யூதர் யுகம் நிறைவுக்கு வருது, சுவிசேஷம் துவங்குது. ரெண்டாம் வருகையில பார்த்தோம்னா இந்த சுவிசேஷ யுகம் நிறைவுறோம், அங்க 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய காலம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா தோப்பம். அது அந்த யுகம் மாறுதலுடைய விஷயங்கள் வந்துட்டு அந்த சகோதரர்களால என்ன பண்ண முடியலன்னா புரிஞ்சுக்க முடியல. அந்த ஒரு வார்த்தைகள் கூட அங்க புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியாத சகோதர சகோதரிகள். அப்போ அவர்கள் அந்த வார்த்தைகளை புரிஞ்சு கொள்றதுக்கும் உணர்ந்து கொள்வதற்கும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அவங்களுக்கு முடியல. காரணம் என்ன? காரணம் தேங்க்யூ. அப்ப ஒரே ஒரு ரீசன் என்னன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஜனங்கள் ஆவியினால ஜெனிப்பிக்கப்படாத நிலைமையில அங்க இருக்கிறான். அப்படின்னா கத்தர் ஏசி இன்னும் என்ன பண்ணல, அவங்களை விட்டு எடுபடாத ஒரு நிலைமையில இருக்கிறார். ஒருவேளை அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அந்த பகுதியில் என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்ப இந்த மாதிரி ஒரு தருணங்கள்ல அவர் பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா முதல் வசனம் மீண்டும் வாசம் யோவான் 14 முதல் வசனம். அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க தேவன் பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விசுவாசம் வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப இவர் பேசக்கூடிய வார்த்தையில இருந்து என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா அந்த விசுவாசத்தை மீண்டும் புத்துயிர் அடை செய்யலாம். இவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தேவன் பேர்ல, அவருடைய ராஜ்யத்தின் பேர்ல, அவர் வச்சிருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் பேர்ல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. பட் இப்ப என் நிமித்தமா உங்களுடைய இருதயம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா கலங்கி இருக்கு. பட் நீங்க அப்படி இருக்க வேண்டாம். அதுதான் சொல்ல வர்றாரு. முதல் வசனம் எடுத்துட்டா அதை சொல்ல வர்றதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பிரயாசங்கள் அந்த கர்த்தர் முதல் வசனத்துல எடுக்கிறது நம்ம பார்க்க முடியாத சகோதர சகோதரிகள். இப்ப நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்க, என்னுடைய பகுதியிலையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா விசுவாசமா இருங்க அப்படின்னு அவங்க ஆறுதல் அங்க பண்றதுல நம்ம பார்க்க முறையான சகோதர சகோதரிகள். அப்போ இதனுடைய திட்டங்கள் அவ்வளவும் என்னாகும் கேட்டீங்கன்னா நிறைவேறும். அவர் என்னென்ன திட்டங்கள் வகுத்து வச்சிருக்காரோ அத்தனை விஷயங்களும் என்னவும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும். அப்படி நிறைவேறுவதற்காகத்தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா வந்திருக்கேன். கர்த்தர் பேசுறாரு, அந்த பிதாவினுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன். அந்த உண்மையை நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா அங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த சீசர் கிட்ட பேசி ஆறுதல் படுத்தக்கூடிய பகுதிகள் அருமையான சகோதர சகோதரி. ஏன்னா நான் உங்க மத்தியில வாழ்ந்த காலங்கள்ல என்னுடைய வார்த்தையினாலும் சரி என்னுடைய கிரியையினாலும் சரி எல்லாம் நீங்க என்னை எப்படி பார்த்துருக்கணும் அப்படின்னா பிதா மாதிரி என்னை பார்த்துருக்கோம் புரியுதுங்களா. ஏன்னா அவர் யாரை வெளிப்படுத்துறதுதான் வந்தார், பிதாவை வெளிப்படுத்துறதுக்காக தான் வந்தேன். சோ அப்ப என்னன்னா, இந்த சகோதரர்கள் அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய பேச்சு விஷயங்கள் எல்லாம், அவருடைய விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்துட்டாங்கன்னா, நான் பிதாவினுடைய விஷயங்கள் அப்படியே நான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு அவருக்கு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய விசுவாசம் இன்னும் அவங்க கிட்ட நங்கூரம் அடைவதற்கு சில வார்த்தைகளை அங்க பயன்படுத்துறத நம்ம பார்க்கிற மருமையான சகோதரர்கள். சோ நெக்ஸ்ட் விஷயங்கள் நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விஷயங்கள்ல அதே சமயம் அதனுடைய கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பற்றின பகுதிகளில் அவர் இன்னும் சில வேலைகள் அங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா செய்ய வேண்டியது. தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், சோ இதுக்கு வந்துட்டு சில வேலைகள் பர்சனலா நான் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி செய்யறதுக்காகத்தான் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க 14 அதிகாரம் 2 வசனம் நீங்க வாங்க. இதெல்லாம் எது ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பத்தி பேசக்கூடிய விஷயம். அங்க சொல்றாரு, என்னுடைய பிதாவினுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அநேக மேன்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் கண்டிப்பா பண்ணுவோம். சோ பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம நிதானமா பார்க்கணும். என்னுடைய பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, அப்படி எதுவும் இல்லாம இருந்திருந்தா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் கண்டிப்பா பண்ணுங்க சார். பாருங்க, இந்த 2 வசனம் எடுத்துட்டோம்னா இது எவ்வளவு நூற்றாண்டுக்குரிய ஒரு வசனமா இருக்கு. 2 இல்லைங்களா, 2000 வருஷத்தினுடைய செய்தி உள்ளடக்கின ஒரே வசனம். பாருங்க, நான் போறேன், போயிட்டு திரும்பி வர்றேன், என்னுடைய பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அநேக வாசஸ்தலங்கள் சொல்லிட்டு அந்த ஒரு வாசஸ்தலத்துல அநேக வாசஸ்தலங்கள், ஏதோ ஒரு வாசஸ்தலத்துல நம்ம என்ன பண்றேன் புரிஞ்சுக்கிறோம், அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அநேக வாசஸ்தலங்கள் இருந்துட்டாலும் அதுல ஒரு வாசஸ்தலத்துல நான் என்ன பண்றேன்னா, நான் இருப்பேன், நான் இருக்கக்கூடிய இடத்துல நீங்களும் இருப்பேன். அப்படின்னா 2000 வருஷ காலங்களுடைய சத்தியம் அந்த ஒரே ஒரு வசனங்களுக்குள்ள என்ன பண்றாருன்னா மறந்து வச்சிருக்க. அப்ப பாருங்க, கர்த்தர் பேசின பேச்சுகள் எல்லாமே 2 முடிஞ்சிடும், ஆனா அதுல 2000 வருஷத்தினுடைய செய்திகள் உள்ள மறந்து. அப்ப கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன கர்த்தர் அவ்வளவுதான் பேச முடியும், இல்ல பைபிள் அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும் எழுத முடியும். நம்ம தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்துச்சு, அவர் எந்த நோக்கத்தில் இந்த விஷயங்கள் பேசுறார், ஏன் இந்த மாதிரி பேசுறார், ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் இடைப்பட்ட செய்திகள் என்ன, இதை நம்ம தேடக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். சொன்னாரு, நான் நிச்சயமா வருவேன், நான் நிச்சயமா வந்துட்டு நான் இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களையும் நான் என்ன பண்ணுவேன்னா கூட்டிட்டு போவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது ஒரு ஆறுதலான வார்த்தைகளா இருக்குன்னு அந்த கலக்கம் நிறைந்த இருதயத்திற்கு, பாரம் நிறைந்த இருதயத்திற்கு இது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகளாக அங்க இருக்க முறையான சகோதர சகோதரிகள். நெக்ஸ்ட் விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ, இதெல்லாம் வந்துட்டு இந்த 2000 வருஷ காலம் சொல்றதுக்காகவும், சுவிசேஷ யுகத்தினுடைய முக்கியமான வேலையை அவர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா விவரிச்சு பேசுறாங்க. 2000 வருஷ காலத்துல நடக்கக்கூடிய இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலங்கள்ல நடக்கக்கூடிய மிக முக்கியமான வேலையை என்ன பண்றாருன்னா விவரிச்சு சொல்லிட்டு இருக்காரு. விவரிச்சு சொல்ற மாதிரி இருக்காரு, நான் போறேன், திரும்பி வர்றேன், கூப்பிட்டு போறேன், அவ்வளவுதான். ஆனா இது அழகா என்ன பண்றாருன்னு கேட்க, அந்த சகோதரர் கிட்ட விவரிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இது எதை பத்தி பேசுறாருன்னா, சபையினுடைய அந்த மகிமை அடைகளை பத்தி அவர் என்ன பண்றாருன்னா சுட்டி காட்டிட்டு. அப்போ சபையினுடைய மகிமை அடைதல சுட்டி காட்டிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு ஆசீர்வாதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, யாருன்னா அந்த சீசர்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன நடக்கணும், என்ன நடக்கும், என்ன நடக்கணும்னா, நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் என்ன பண்றேன், நான் போகலைன்னா இந்த விஷயங்கள் என்ன பண்ணாது, கண்டிப்பா நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சோ அதனாலதான் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களை விட்டுட்டு நான் போறேன். ஆனா உங்களை விட்டுட்டு போறேன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, உங்களை நான் தனியா விட்டுட்டு போகல, என்னன்னைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். இது அவங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்கேன், இதை காட்டிலும் வேற ஒரு அசூரன்ஸ் பின்னாடி கொடுக்குறாரு, நம்ம பாக்கலாம். அப்ப அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப நமக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பகுதிகளை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க பேசிட்டார் அந்த சீசர்கள், அங்க கடந்து போகக்கூடிய பரிசைகள் அதனுடைய விஷயங்கள் எல்லாம் பத்தி என்ன பண்ணிட்டாருன்னா, வேறொரு சமயங்கள்ல எச்சரிப்பா கொடுத்துட்டாரு. மத்த 24 என்னென்ன எச்சரிப்பு, அது நீங்க சமயம் கிடைக்கிறப்ப நீங்க வாசிக்கலாம். அப்ப அந்த மாதிரி எச்சரிப்பை எல்லாம் கொடுத்துட்டு அவர்கள் கிட்ட சொல்றாரு, உங்களுடைய இருதயங்கள் கலக்கம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நான் பேசுறேன். உங்களுடைய இருதயங்கள் கலங்க வேண்டியதில்லை. அதாவது நான் போனாதான் இந்த சம்பவங்கள் அங்க நடைபெறும் அப்படின்ற ஒரு விஷயங்களை அங்க சொல்றதை நம்ம பார்ப்போம். அப்படின்னா இந்த வார்த்தைகள் முழுக்க அந்த சகோதரர்களை ஆறுதல் படுத்துவதற்காகவே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க பேசுறதை நம்ம பார்ப்போம். அப்ப என்னுடைய பிதாவினுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னா பிதாவினுடைய வீடு தான் என்ன பிதாவினுடைய வீடு அப்படின்னா அது பரலோகம் அப்படின்றது ஒரு விஷயங்கள் நம்ம பாத்துக்கோம்னா ஒரு நம்முடைய அந்த ஸ்மால் பிரெயினுக்கு அதனுடைய விஷயங்கள் அவ்வளவா பிரம்மாண்டமா தெரியாது. அந்த சராசரம் இல்லைங்களா, இது ஒரு யூனிவர்ஸ் பத்தி அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா பேசுற இல்லைங்க, ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் பத்தி அங்க பேசிட்டு இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, என்னுடைய பிதாவினுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அந்த அந்த ஒரு வீட்டுக்கு வீட்டுல நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா போயிருவேன். சோ உங்களையும் அங்க என்ன பண்ணிடுவேன்னு கேட்டீங்கன்னா அங்க கூப்பிட்டு போவே சொல்றாரு. அதனாலதான் சில பகுதிகள் பேசுறப்போ வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படும் இதெல்லாம் பேசுறாரு. அப்படின்னா அந்த யூனிவர்ஸுடைய விஷயங்கள் அவ்வளவு ஒரு மகத்துவம் இருந்ததாக அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஒரு மகத்துவமான ஒரு ராஜ்யத்துல தேவனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்குள்ள அந்த சகோதரர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அவங்களை ஆறுதல் படுத்துவதற்கு கர்த்தர் இயேசு அங்க பேசுற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஆனா அப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் கூட சில ஏற்பாடுகள் அவர் என்ன பண்ண வேண்டியதுன்னா செய்ய வேண்டியது இல்லைங்களா. அவ்வளவு பெரிய யூனிவர்ஸ், அதுல சில மேன்சன் இருக்குது அப்படின்னா சில ஏற்பாடுகளை அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அங்க செய்ய வேண்டியது அப்படின்னா நீங்க ஒரு விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அங்க கர்த்தர் பேசின பேச்சு வெறுமனே வந்துட்டு ஹெவன்லி விஷயங்கள் பத்தி மாத்திரம் அவர் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா பேசுறது இல்ல. அங்க அவருடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய டூ பேஜஸ் இருக்கு, ரெண்டு பாகங்கள் இருக்கு. அந்த ரெண்டு பாகத்துல ஒண்ணு தெரியும், ஒண்ணு எர்த்லி பேசி ஒன்னு ஸ்பிரிச்சுவல் பேசு இல்லைங்களா. அப்போ ஆவிக்குரிய பாகம் பூமிக்குரிய ஒரு பாகம். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் நிறைவேறணும்னா நான் இந்த பூமியை விட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படணும். அப்ப நான் போனாதான் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா அங்க நடைபெறும். நான் அந்த விஷயங்கள் நிறைவேறுவதற்காகத்தான் நான் இந்த பூமிக்கே என்ன பண்ணிருக்கேன்னா வந்திருக்கேன். ஏன்னா மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு என்ன பண்ணிருக்கிறார் வந்திருக்கிறார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதாமி நிமித்தமாக இழந்து போன எல்லா விஷயங்களும் மீண்டும் அவருக்குள்ள என்ன பண்ணணும்னா அதை திருப்பி கொடுக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வருஷம் நீங்க படிக்கலாம் எபேசியர் முதலாவது அதிகாரம் 14 வருஷம் நீங்க வாசிக்கலாம். பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக கேட்டீங்கன்னா புரியுதுங்களா. ஆதாமி நிமித்தமாக வந்த எல்லா விஷயங்களும் என்ன பண்ண இழந்து போனதை தேடவும் ரசிக்கவும் மனுஷகுமாரன் வர. ஆனா என்னன்னா அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக எபேசியர் 1:14 படி. ஓகே, பாருங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் அருமை அங்க பேசிட்டு இருக்காரு. என்னன்னா அனைத்து உரிமைகள் உடைமைகள் இதெல்லாம் மீண்டும் என்ன ஆகும்னா அவருடைய ராஜ்யத்துல மனுக்குலத்துக்கானாலும் சரி இந்த விசேஷமான ஒரு வாய்ப்புல அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக சில ஜனங்கள் அவர் கூட இருப்பாங்க. சோ இவர்களுக்காகவும் அந்த வார்த்தைகளை என்ன பண்றாருன்னா அங்க பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய தருணம் எந்த தருணம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணிருக்கோம் கல்வாரி சிலுவையில மறிக்க போற. பாருங்க அந்த கடைசி தருணங்கள்ல கூட கர்த்தர் இயேசு அவருடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய தருணங்கள்ல அந்த சகோதரர்களை ஆறுதல் படுத்துறதுக்கு என்னெல்லாம் பேசணுமோ அதை பேசிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மறுத்துருவார். ஆனா மறுத்துட்டாலும் கூட கண்டிப்பா இந்த சம்பவங்கள் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி நடக்கும். அப்படின்னா கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்துட்டு அவர் என்னென்ன விஷயங்கள் அங்க செஞ்சாருன்னா முழுவதும் அங்க தேவனுடைய சித்தம் அருமையாக அங்க நிறைவேற்றி முடிப்பதற்காக அங்க வந்தார். அப்படின்னா கர்த்தர் இயேசுவை பத்தி என்ன பகுதிகள் நம்ம பாக்குறோம் கேட்டீங்கன்னா அவர் தன்னுடைய சித்தம் விட்டுட்டார், தேவனுடைய சித்தம் செஞ்சுட்டார். தன்னுடைய சித்தம் விடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்கு பிரியமான சில விஷயங்கள் கூட கர்த்தருக்கு இருக்குமே சார், கண்டிப்பா இருந்திருக்கும். பட் ஆனா அது எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா நிராகரிச்சு தன்னுடைய அப்பாவுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு என்ன பிரியுமோ அது மாத்திரம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர் சித்தமாக அங்கு கொண்டிருந்தார். அப்போ மனுஷனாக என்ன இருக்கக்கூடிய விஷயத்துல என்னன்னா அவர் ஒரு பரிபூர்ண மனுஷனா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கும் சில விஷயங்கள் என்ன இருக்கும் செல்ஃபில் கண்டிப்பா இருக்கும். பட் அதையெல்லாம் விட்டுட்டு அந்த மனுஷனுக்கே குறித்தான சித்தங்களை முற்றும் விட்டுட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேற்றுவதற்கு அருமையான முயற்சிகள் அங்க கர்த்தர் இயேசு அங்க எடுக்கிறார். அப்படி எடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த முழு மனித சரீரத்தினுடைய விஷயங்களை அவ்வளவோ என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க பலியாக தர புரிஞ்சுக்கலாம். பகுதி என்னன்னா சித்தம் இருக்கு, மாம்சத்துக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு, பட் அந்த சித்தத்தை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த தேவனுடைய சித்தம் இருக்கிறார். அதே சமயம் முழுவதுமாக தன்னுடைய மாம்சத்தினுடைய ஜீவனவே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பலியாக கொடுக்குறாரு. இதெல்லாம் கத்தர் இயேசு கிட்ட நம்ம கவனிக்க வேண்டிய பகுதிகள் இருந்து சகோதர சகோதரிகள். சோ இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னா ஆதாமின் நிமித்தமாக வந்த பாவம் தாபம் இதெல்லாம் நீக்கப்பட்டு மீண்டுமாக ஒரு ஜீவனுக்குள்ள வரக்கூடிய ஆதாமுடைய சந்ததியை மீட்டுக் கொள்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் அவங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்க அருமையான சகோதர சகோதரிகள். அப்படின்னா இந்த ஒரு சந்ததியை மீட்டுக் கொள்ளக்கூடிய பகுதிகள் நம்ம பார்க்கறது என்னன்னா ஆதாமுடைய சந்ததியை மீட்டுக் கொள்றது ஒரு பகுதி, ராஜ்யத்துல ஒரு பகுதி. ஆனா அதை காட்டிலும் விசேஷமாக இன்னொரு பகுதி இருக்கு. அந்த எபேசியர் 1:14 நம்ம படிச்சோம்னா அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு படி ஆம் சிஸ்டர் அந்த மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் அப்படின்னா யாருன்னா சத்துகாஸ் பத்தி பேசிட்டு அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க மீட்கப்படுவார்கள். அப்ப இது ஒரு திவ்ய சுவாபத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பகுதியை என்ன பண்ணாதான் அங்க பேசிட்டு இருக்கான். ஆனா இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னா கர்த்தர் இயேசு கொஞ்ச காலங்கள் என்ன ஆக கூடாதுன்னா காணாம இருக்கும். அப்படின்னா பார்க்க முடியாத லெவல்ல கர்த்தர் இயேசு கொஞ்ச நாள் அங்க இருக்கும். ஆனா ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நான் மீண்டும் என்ன பண்ணுவேன் அது சொன்னா இருக்கீங்க நான் போவேன் நான் திரும்பி வருவேன். நான் திரும்பி வந்து நான் எங்க இருக்கிறனோ அதே இடத்துக்கு உங்களையும் நான் என்ன பண்ணிருவேன்னா கூப்பிட்டு போயிருவேன் சொல்ற. அப்ப அப்படின்னா இந்த சபை மகிமையடைந்த சபை அங்க என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்குரிய சாங்ஸ் இந்த நைட்டு மற்றும் 1 Yohan 3:2 நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று தெரியல, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கின்ற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிவோம். அப்படின்னா அந்த 1 Yohan 3:2 பகுதிகள் பாக்குறப்போ அவர் இருக்கின்ற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க இருக்குது. அப்போ அவருக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாத்தியத்தை இவருடைய போறதுனாலதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். கர்த்தர் இயேசு அப்படி போறதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு சாத்தியம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க நம்ம கிடைக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை அங்க ஒப்பு கொடுத்த பிற்பாடு அங்க பிறந்துக்கு அவர் ஏறி செல்றார். அப்போ என்னன்னா மனிதனாக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சித்தம் விட்டு தேவனுடைய சித்தம் முழுமையாக செஞ்சு மனுஷனுக்காக அவர் மறிச்சு தன்னுடைய ஈடுபலியினுடைய விஷயங்களை இப்ப பிதா கிட்ட என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்க ஒப்படைக்கணும் இல்லைங்களா. அதுதான் அவருடைய நோக்கம். அது பிதாவினுடைய விஷயங்களுக்குள்ள அங்க ஒப்படைக்கணும் அப்படின்னா அந்த ரேன்சனுடைய விஷயங்களை முழுமையாக அங்க ஒப்படைக்கணும். இதையும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க செய்யலாம் அடக்கம் பண்ணுங்க. அவர் கஷ்டமா இருக்கலாம். ஈடுபலியினுடைய பலன் இந்த பூமிக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஈடுபலியினுடைய விஷயத்தை கரெக்டா தேவன் கிட்ட என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா சப்மிட் பண்ணணும். இப்ப கொடுத்ததனுடைய விளைவு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி இப்போ கர்த்தர் ஏசு ரேன்சம் கொடுத்துட்டார். கர்த்தர் ரேன்சம் கொடுத்ததுனால ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் மீண்டும் ஜீவன் கன்ஃபார்ம். அதே சமயம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்டுக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு. அத்தாட்சி உன்னுடைய பலியை அங்கீகரித்ததுக்கு பலனாக தேவனுடைய ஆவி நாள்ல உங்களுக்கு என்ன பண்ற. அப்ப இப்படி எல்லாம் கர்த்தர் இயேசு அங்க கொடுக்கறத நம்ம பார்க்க மறுமையான சகோதர சகோதரி என்னன்னா அந்த பெந்தேகோஸ்தே நாளினுடைய ஆசீர்வாதங்கள் பத்தி என்ன சொல்றாருன்னா இது தெய்வீக ஒரு சான்று, தெய்வீக சான்றாக அவருடைய ஆவி அங்க கிடைச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ நம்முடைய இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய முதல் வருகையிலிருந்து கர்த்தர் இயேசுனுடைய 2வது வருகையினுடைய காலங்கள் வரைக்கும் ஏறக்குறைய எவ்வளவு காலங்கள் ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா 2000 வருஷ காலங்கள் ஆயிரம். ஆனா இந்த 2000 வருஷ காலங்கள் அப்படின்னா இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம் 2000 வருஷ காலம்ன்றது எப்படி சொல்லுவோம் எப்படி சொல்லுவாங்க 2000 வருஷம் அப்படின்னு சொல்லுவோமா 2000 வருஷ காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படிதான் சொல்லுவோம் இல்லைங்களா. இதுதான் அது மனிதனுடைய இயல்பு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து அதை பார்க்கணும். தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்க்கிறப்போ யோசிச்சு பாருங்க. தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சரி கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சரி எப்படி இருக்குதுங்களா 2000 வருஷ காலம் ரொம்ப சொத்தம் அது. ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் நான் பிசாசுகளை துரத்தி மூன்றாம் நாளில் என்ன பண்ணேன், நிறைவடைவன் கத்தர் பேசினார் பேசு அப்படின்னா இன்னைக்கும் நாளைக்கும் நாளாளி முடிஞ்சு போய் மூணு நாள் பேசுறாரு. ஆனா எவ்வளவு வருஷங்கள் பத்தி பேசுறா, 3000 வருஷங்கள் விசேஷம் பேசுறான். நம்மளுக்கு தெரியும் அந்த பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனம் பேசுறோம் கௌசலியர் இல்லைங்களா. அப்படின்னா இந்த 2000 வருஷ காலங்கள் அப்படிங்கிறது தேவனுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பாக்குறப்போ அது எவ்வளவுதான் ரொம்ப சொத்தமான ஒரு நாளாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ இந்த பகுதிகள் நம்ம பார்க்கிறப்போ இது தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கணும். 2000 வருஷம் அப்படின்றது வந்துட்டு 1000 வருஷம் ஒரு நாள் அப்படின்னா 2 நாள் அவ்வளவுதான். இதே விஷயங்கள் நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கணும். நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து பாக்குறப்போ 2000 வருஷம் காலங்கிறது எவ்வளவு பெருசு, அது கூட தப்புங்க, அது கூட தப்பு. 2000 வருஷ காலத்துல நீங்களும் நம்ம இருக்கக்கூடிய வாழ்நாட்டில் இருக்கணும். 50 வருஷம் 60 வருஷம் சரிங்களா, 50 வருஷம் 60 வருஷம் அதிகபட்சமா தாவி சொன்ன மாதிரியே சொல்லிடலாம். 80 வருஷம் நீதி இருக்குது, இல்லையா எவ்வளவு வருஷம், 1920 வருஷம் இருக்குது. அந்த 1920 வருஷத்தினுடைய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன ஆகாது. அப்ப என்னன்னா அந்த 2000 வருஷ காலங்கள்ல நம்ம வாழக்கூடிய நாட்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா 50 வயசு 55 புரியுதுங்களா. அப்ப இது பாருங்க நம்முடைய காலங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களே நம்ம பார்க்கிறப்போ 50 வருஷம் இல்லாட்டி 60 வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா, இன்னமும் இந்த 2000 வருஷ காலங்களா நம்ம ஜீவனோடு இருந்துட்டு இந்த ராஜ்யம் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கிற மாதிரி 2000 வருஷம் ஆயிடுச்சு அப்படி நம்ம பேசுறோம். இல்ல நம்ம இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு வெறும் பண்ண ஒண்ணும் ஒண்ணு இல்லைங்க. இப்ப நம்ம இந்த பூமியில வந்துட்டு ஒரு 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 45 வருஷம் தான். இது 2000 வருஷ காலங்கள்ல எவ்வளவு பாக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்றோம், பேசிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் இல்லைங்க, நம்ம வந்து ரொம்ப சொத்தமான நாட்கள் தான் இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மருமையான சகோதரிகளே. அதனாலதான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2000 வருஷ காலத்தினுடைய இடைப்பட்ட காலப்பகுதிகளில் அநேக சம்பவங்கள் என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய பார்வை, அதாவது ஒரு பொருத்தமற்ற பார்வையாக இருக்கக்கூடாது, தேவனுடைய பார்வை மாறி தேவனுடைய வசனத்தினுடைய பார்வையில் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா அது இப்ப 2000 வருஷம் காலம் நமக்கு எவ்வளவு நேரம் தான், கொஞ்ச நாள் தான். அதனாலதான் சொல்றாரு இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல இப்ப பாருங்க 80 வயசு நம்ம வாழ்ந்துட்டாலுமே சரி என்னதான் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆலோசனை என்ன கொடுக்கறாருன்னா பாடு அன்னன்னைக்குரிய பாடுகள் என்ன அந்த வசனம் பாடுகள் இன்னைக்குரிய பாடுகள் போதும் அப்படின்னா அவ்வளவுதான் சொல்றாரு. இன்னைக்கு அவ்வளவுதான், நீ 2000 வருஷ காலங்கள் இவ்வளவு விஷயங்கள் பத்தி நம்ம என்ன பண்ண வேண்டியது, நம்ம இது பண்ண வேண்டியதுல அப்படியா. ஏன்னா அவருடைய திட்டங்கள்ல அருமையா அவருடைய காலங்களையும் வேலைகளையும் வச்சு அருமையா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க செஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய காலங்கள் நம்ம பார்க்கிறப்போ இந்த 2000 வருஷ காலத்துல அந்தந்த நாளுக்கு அதனதனுடைய பாடுகள் அங்க போதும் அப்படின்னா இந்த லெவல்ல மாத்திரம் இருந்துட்டோம்னா மனமானன் வர்றப்போ எதிர்கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா அண்ணன்னைக்கு அண்ணனுடைய பாடுகள் போதும் அப்படின்னா வெறும் நம்முடைய சாப்பாட்டுக்கும் தூங்குறதுக்கும் விஷயங்கள் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்குது அப்படின்னா மனவாளன் கூட சேருவதற்கு எடுத்துக்கிட்ட பிரயாசங்கள் போதும். அன்னன்னைக்கு அதனுடைய பாடுகள் போதும் அப்படின்னா இது பிளஸ்டினுடைய லைஃபுக்கு நான் சொல்றதே இல்லை, அந்த கத்தர் பேசுறதே இல்லை. அன்னன்னைக்கு அதனுடைய பாடுகள் போதும் அப்படின்னா மனவாளன் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அன்னன்னைக்கு அதனுடைய பாடுகள்ல ப்ராப்பரா ஒருத்தமா இருந்துட்டு போதும். அந்த வார்த்தையை தப்பா நினைக்க வேண்டாம், அன்னன்னைக்கு சரியா இருந்துட்டா போதும் மனவாளன் கூட நம்ம என்ன பண்ணலாம், அங்க மகிமையில அந்த அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்கிறமையான சொல்ற சகோதரிக்கு. சோ இந்த மாதிரி பகுதிகளில் தான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கத்தர் இயேசு அந்த சீசர்கள் கிட்ட அங்க பேசிட்டு இருக்கா. அப்ப ஒட்டுமொத்த சபை ஜனங்களாக அங்க கத்தர் கூட இருக்கக்கூடிய பகுதியில இன்னைக்கு இந்த ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தினுடைய இறுதி பாகங்களை நம்ம என்ன பண்றோம்னா அங்க இருக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா வசனம் 4வது வசனம் போயிடலாம். பாருங்க நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், அப்புறம்
அறிந்திருக்கிறீர்கள் என்றார்.
பாடலாம், போர் மட்டும் வாசி. நான் போகிற, நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த மாதிரி அங்க சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் பேசுறாருன்னா, மூணு வருஷ காலமா யாருக்கிட்ட இருந்துட்டு சீசன் கொடுத்தா இருந்துட்டு இருக்க, அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க பாத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இப்போ நான் போகிற இடத்தையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, வழியையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த காலப்பகுதியில் அப்படின்னா இவரு அந்த நாலாவது வருஷம் எப்படி பேசுறாருன்னா, நான் உங்க மத்தியில இந்த மூன்றரை வருஷ காலங்கள் இருக்கிறப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய பிதாவினுடைய குணலட்சணங்களை அவ்வளவும் நான் என்ன பண்ணிட்டேன், வெளிப்படுத்தி காமிச்சேன். எவ்வளவெல்லாம் நான் வெளிப்படுத்தி காமிக்க முடியுமோ அவ்வளவு விஷயங்களையும் நான் வெளிப்படுத்தி காமிச்சேன். இப்ப நான் என்ன பண்ணனா, என்னுடைய பிதாவினுடைய வீட்டுக்கு நான் போறேன். இந்த விஷயங்கள் அந்த சீசன் கிட்ட அங்க பேசுற. அப்போ ஏன்னா பிதாவினுடைய விஷயங்கள் ஓரளவுக்கு அந்த சகோதரனுக்கு என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அந்த சீசன் கிட்ட அவர் அங்க பேசுற. அப்போ முன்பு அந்த பிதாவினுடைய விஷயங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால கர்த்தர் இயேசு மாம்சத்திலிருந்து எவ்வளவு நடந்தால எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்துறாரு. அவரு சொல்றாரு, ஏன்னா இதெல்லாம் அப்படி பேசிட்டு வர்றப்பதான் நெக்ஸ்ட் அங்க ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வர்றாரு. யாரா? தோமா வரா. மற்றும் ஐந்து படி இல்ல அந்த ஐந்தாவது வருஷம்
பண்ணு
பாருங்க. நீங்க போகிற அறியோமே, வழியையும் நாங்கள் எப்படி அறிவோம். சோ அப்ப என்ன அங்க பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, அதாவது பிதாவினுடைய விஷயங்கள் அவங்களுக்கு அங்க தெரிஞ்சிருந்தாலும் கூட, ஆனா இந்த கர்த்தர் இந்த மூன்றரை வருஷ காலங்கள் அவர் கூட இருக்கிறப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்க பிதாவை பத்தி முன்பு அறிந்திருக்கிறதை காரணம் இப்ப அவங்களுக்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அதிகமா வெளிப்படுத்துறார். இந்த விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிதாவை பற்றி முன்பு ஓரளவுக்கு அந்த சீசர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா புரிஞ்சிருப்பான். ஆனா இப்போ கர்த்தர் இயேசுனுடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் என்ன, பிதாவை அவர் என்ன பண்றாரு, பிரதிபலிக்கிறார். இதுல அதிகமா என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த நீதி மற்றும் உண்மையினுடைய விஷயங்களை அதிகமாக அந்த சகோதரத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லி கொடுத்திருப்பாங்க. பிதாவை பற்றி அவங்க தெரிஞ்ச விஷயங்கள் ஓரளவுக்கு இருக்கும். பட் இப்ப கர்த்தர் இதெல்லாம் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆக்சன்ஸ் என்ன பண்றாருன்னா செஞ்சு காட்டி பிதாவுடைய நீதி அவருடைய உண்மை இதனுடைய விஷயங்களை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க செய்து முடிக்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப கர்த்தர் இயேசுனுடைய அந்த பகுதிகள் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஆறாவது வருஷம்
பாருங்க.
இப்போ ஐந்தாவது வசனத்துல அவங்க என்ன கேக்குறாங்க, பாருங்க நீங்க போற இடத்த தெரியாது, அப்புறம் பாருங்க அவங்க இந்த வழியை நாங்க எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு கேக்குறப்பதான் இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா இந்த வார்த்தைகளை பேசுறாங்க. அப்ப பாருங்க, நம்ம இந்த ஒரு பொது இதுதான் நம்ம தீவிரம் நம்ம எடுத்துட்டோம். யோவான் 17:6 தான் நம்முடைய ஆதார வசனம். அதுல நம்முடைய டாபிக் கூட அதுதான், நம்முடைய நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு கர்த்தர் எதை பண்றாங்கன்னா பதில் சொல்றாங்க. என்ன பதில் அப்படின்னா, எப்படி நாங்க தெரிஞ்சுக்குவோம், எப்படி போவோம் அப்படின்னு கேக்குறதுக்கு, நான் தாப்பா வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்ன இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது, பிதாவின் இடத்தில் வரான். சோ அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசு அந்த மூன்றரை வருட காலங்கள் அந்த சீசர்கள் கிட்ட இருந்துட்டு அவரு பேசின விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நானே வழி அப்படின்னா அந்த வே அவருடைய நடக்கையினுடைய விஷயங்கள் எப்படி இருந்தது அந்த விஷயங்கள் பத்தி அந்த சீசர்கள் கிட்ட பேசுறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர்களுக்கு கிடைத்த அந்த கர்த்தர் இயேசுவினுடைய பேச்சு அவருடைய போதனைகள் அவருடைய வாய்மொழிகள் இதெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சத்தியம் இருக்கு, அதுல சத்தியம் மறைஞ்சிருக்கு. அந்த சத்தியத்துல அந்த சகோதரர்களை என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வழியில நடப்பதற்கு அவர்களை பயிற்சி. இவர் வாழ்றாங்க, புரிஞ்சுக்கோங்க, இவர் கர்த்தர் இயேசு வாழ்றாரு, அவருடைய வாழ்க்கை முறை இப்ப பேசுறார். இந்த பேச்சு இந்த சகோதரர்களை அவருடைய வழியில் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நடக்கவில்லை. நானே வழி, நானே சத்தியம், வாழ்க்கை. இப்ப நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நானே தான் ஜீவன். இப்ப ஜீவன் அப்படின்ற பகுதிகள் நம்ம பார்க்கிறப்போ இந்த ஆறாம் நிமிஷமாக இழந்து போன ஜீவனை மீண்டும் ஜனங்கள் ஜீவனோடு பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இவர் தன்னுடைய ஜீவனை தரணும். அந்த ஜீவனை கொடுத்தாதான் மீண்டும் ஜனங்கள் என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா அந்த ஜீவனுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில வசனங்கள் நம்மளுக்கு தெரியும், அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்ப அவர் தான் வந்துட்டு தன்னுடைய வழி, தன்னுடைய சத்தியம், தன்னுடைய ஜீவன் கொடுக்கறதுனாலதான் எல்லா மனுக்குலத்துக்கும் என்ன இருக்குதுன்னா அந்த ரட்சிப்பு அப்படின்ற விஷயங்கள் அங்க இருக்கு. அப்ப ஒருத்தர் ஜீவனுக்குள்ள வரணும் அப்படின்னா யாருக்குள்ள வரணும்? கர்த்தருக்குள்ள வரணும். இது வந்துட்டு விசேஷத்தினுடைய காலங்கள்ல ஜீவன் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஜனங்களுக்கானாலும் சரி, ஆயிரம் ஆண்டு அரசாட்சியுடைய காலங்களில் ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு மனுக்குளம் விரும்பிட்டாலும் சரி, யாருக்குள்ள வரணும்னா அங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அந்த விஷயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த சத்தியத்துக்கு கீழ்படிஞ்சு நடக்கணும். தேவன் அந்தந்த காலங்களில் வச்சிருக்கக்கூடிய ஜீவனை என்ன பண்ண முடியும்னா பெற்றுக் கொள்ள முடியும். அப்படின்னா விசேஷத்தினுடைய காலங்கள்ல அவருடைய அவருடைய புகழ்ச்சிக்கு தக்கதாக, இல்லாட்டி சொல்றா அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு தக்கதாக ஒரு ஜீவன். ஆயிரம் ஆண்டு அரசாட்சியுடைய காலங்கள்ல மனுக்குளத்துக்கு ஒரு ஜீவன் என்ன பண்றாருன்னா வச்சிருக்காங்க. இதுகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வழியில தான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த ஜனங்கள் யாரா இருந்தாலும் அங்க நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யான சகோதர சகோதரிகள், சோ இப்போ நம்ம இன்னும் சில பகுதிகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன விஷயங்கள் அப்படின்னா அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு இல்ல. அப்போ இது வந்துட்டு இந்த காலங்களாலும் சரி, ஆயிரம் ஆண்டு அரசாட்சியுடைய காலங்கள்னாலும் சரி, ஏன்னா ஆயிரம் ஆண்டு அரசாட்சியுடைய காலங்கள்ல அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய காலங்கள்ல கூட தேவனுடைய சத்தியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கோரிக்கப்பட்டு அனைத்து ஜனங்களும் அங்க சொல்றாரு நான் இழந்து போனதை தேடவும் ரசிக்கவும் அப்படின்னா அந்த மீண்டும் அங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பாக்குறப்போ அந்த ராஜ்யம் வந்துட்டு ஒரு பரதேசாக ஒரு பரடைசாக இல்லாததுன்னு கேட்டீங்க இந்த பூமியை மாறுவதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை அங்க தேவன் வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இது ஒரு பார்ட் என்னன்னா நான் உங்களை விட்டு எடுபட்டு போனா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் சரிங்களா. என்னன்னா ஒட்டுமொத்த மனுக்குழுவும் மீண்டும் ஜீவனுக்குள்ள வரக்கூடியது ஒரு பார்ட், இது செகண்ட். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து மீண்டும் கர்த்தர் இயேசுவுடைய பின்னடியார்களாக இருந்து அவர் கூட அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ரெண்டு வாய்ப்பும் இந்த ஒரு பாகத்தோடு என்ன கேட்டீங்கன்னா என்றாரு. ஆனா இது மாத்திரம் இல்ல, இன்னும் சில விஷயங்கள் கூட நான் போறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது சொல்ற. என்ன ஆசீர்வாதங்கள் அப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது கர்த்தர் இயேசுவை அப்போஸ்தலர்கள் அதிகமாக என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மதிக்கிறாங்க. கர்த்தர் இயேசுவை ஒரு ஆண்டவர் அப்படின்ற விஷயங்கள்ல ரொம்ப மதிக்கக்கூடிய அளவில் அப்போஸ்தலர்கள் அங்க இருந்துட்டாலும் கூட அவருடைய பூரணத்தினுடைய தன்மையை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல எப்படி இருந்தா சொல்றது புரியுதுங்களா? அதாவது என்னன்னா இப்போ நம்ம எப்படி வந்துட்டு கர்த்தர் இயேசு ஒரு பரிபூர்ண மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த பரிபூர்ண மனுஷன் அந்த பரிபூர்ண மனுஷனுக்கே உரித்தான சில விஷயங்கள் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பரிபூர்ண மனுஷன் எப்படி இருப்பார் அப்படின்னா ஆதா மாதிரி இருப்பார், கர்த்தர் மாதிரி இருப்பார், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர வேற ஏதாவது விஷயங்கள் என்னால சொல்ல முடியுமா? எதுவும் தெரியாது. அதே போலதான் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்காங்க. என்னன்னா ஆதா தேவனுடைய தாயாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், கர்த்தர் இயேசு தேவனுடைய தாயை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மாம்சத்தில் இருந்து கொண்டே பிரதிபலித்தார். இதெல்லாம் அந்த பரிபூர்ணமே பரிபூர்ண மனுஷனுக்கே குறித்தான சில சாத்தியங்கள். ஆனா இது எல்லாம் கிரகித்துக் கொண்டு வருது அன்னைக்கு அந்த சீசர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு தன்மை இருந்தது. ஒரு வருஷம் படிங்க, ஒண்ணு தீமத்தையும் மூணாவது அதிகாரம் பதினாறாவது வருஷம், ஒண்ணு தீமத்தையும் மூணு பதினாறு சார்.
அன்றையும்
தேவ பக்தி கூடிய ரகசியமானது கொஞ்சம் படிங்க சார் மீண்டும்.
அன்றையும் தேவ பக்தி கூடிய ரகசியம்
தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. அப்படின்னா அந்த தேவனுடைய ரகசியமான விஷயங்கள் மகா மேன்மை உள்ளது. இப்ப நெக்ஸ்ட் நீங்க கண்டிப்பா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதெல்லாம் ட்ரினிட்டி பிலீஃப் இருக்கிறப்ப வேணா இந்த வசனங்கள் படிச்சா குளறுபடியா இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ தேவன் கிருபையில் அது எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா ஒருவேளை தேவன் மாம்சத்தை வந்தாருன்னு எப்படி தெரிஞ்சிருப்பார்னா கர்த்தர் மாறந்திருப்பார். அவ்வளவுதான், சிம்பிளா. இதை போயிட்டு ட்ரினிட்டி கூட மிக்ஸ் பண்ணிட்டு ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா பிதாவாகி தேவன் அவர் மாம்சத்தில் வந்து எந்த விஷயங்களை வெளிப்படுத்துவாரோ அந்த விஷயங்களை கர்த்தரே என்ன பண்ணிட்டார். அதனாலதான் அந்த தோமா கேக்குறப்ப என்னை பாத்துருந்தீங்கன்னா யார பாத்த மாதிரி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய சிந்தைகள், என்னுடைய ஆவி இதெல்லாம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா யார பாத்து தேவனை கண்ட மாதிரி. அருமையான சகோதர சகோதரிகளை, இதெல்லாம் அருமையான விஷயங்கள் இருக்குது. இன்னொரு வார்த்தைகள் கூட நீங்க படிக்கலாம். அதாவது யோவான் முதலாவது அதிகாரம் 18 வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ணணும் கண்டதில்லை. பிதாவினுடைய மடியில் இருக்கக்கூடிய ஒரே பேரான குமாரனே அவரை என்ன பண்றாங்க கேட்டீங்க, வெளிப்படுத்துறாரு. ஒருவேளை மாம்சத்துல தேவன் வந்தார்னா அவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்றது என்ன பண்ணாருன்னா கர்த்தர் அருமையாக அங்க வெளிப்படுத்தினத நம்ம பார்க்கிறோம். அதனால பின்னாடி சில விஷயங்கள் பேசுறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். இதெல்லாம் அதை ரிலேட்டடாக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க பேசுறது பாக்குறோம். ஆனா இது இதுலயே வந்துட்டு தான் தான் பிதா அப்படின்றத பேசுற மாதிரி இருக்கா. நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல வேணாலும் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குமே தவிர கர்த்தர் இயேசு என்னைக்குமே அந்த மாதிரி பகுதிகள் அங்க பேசுறதுல அருமையான சகோதர சகோதரிகள். இன்னொரு பகுதிகள் நம்ம பாதிக்கலாம். யோவான் 14:28,
நான்
போவேன் நான் மீண்டும் திரும்பி வரேன். இது பத்தி பேசுறேன். 10 வசனம் படிங்க, 14:10.
பத்தாவது
மாத்திரம் சார்.
14:10
போதும். அப்படின்னா நான் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதே நீ விசுவாசிக்கிறது இல்லையா? சோ இந்த பகுதிகள் நம்ம பார்க்கிறப்போ, அதாவது கர்த்தர் இயேசு இந்த பூமியில சிம்பிளா நம்ம சொல்லிட்டோம்னா அது தன்னுடைய குணலட்சணங்களை அவர் வெளிப்படுத்துறாருன்னா அது தேவனுடைய குணலட்சணங்கள் வெளிப்படுத்துற மாதிரி என்ன பண்ணாருன்னா எல்லா விதமான குணங்களையும் அங்க வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சில பகுதிகள் சொல்றாரு, என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தமே நான் என்ன பண்றேன். சரி, அப்படின்னா அவர் என்னென்னலாம் விரும்பி செய்யணும்னு நினைப்பாரோ அந்த விஷயங்கள் இவர் என்ன பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து கர்த்தர் இயேசு தன்னுடைய அந்த மூன்றைவரோட ஊழியத்தினுடைய நாட்கள்ல அந்த சீசர்கள் மத்தியில நிறைவேற்றின விஷயங்கள். அருமையான சகோதர சகோதரிகள், அப்போ என்னன்னா சில பகுதிகள் பேசுறாரு, என்னுடைய கிரியைகள் யாவும் என்னுடையது இல்லை, இந்த கிரியைகள் எல்லாம் கூட யாரும் தேவனுடைய கிரியைகள் தான் அங்க இருக்குது. அப்படின்னா அந்த உன்னதமானவர்களுடைய வல்லமையை கொண்டுதான் நான் எல்லா வேலைகளும் நான் என்ன பண்றேன். வேற என்னுடைய சொந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை, என்னுடைய சொந்த பேச்சுகள் கூட எதுவும் இல்லை, எல்லாமே வந்து பிதாவினுடையதாக அங்க இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் அங்க பேசுறப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஆறுதலா இருக்குமா இருக்காது. அந்த சமயம் கலக்கமடைந்து இருதயத்திற்கு இது ஒரு ஆறுதலாக அங்க கர்த்தர் இயேசு அங்க பேசுறாரு. ஆனா இன்னும் அந்த பிதாவின் கிட்ட போகக்கூடிய இன்னொரு பகுதியை பத்தி அவர் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வசனம் நீங்க படிங்க, மேல் வசனம் புரியும். 14 அதிகாரத்துல ரைட் சைடுடைய மேல் வசனம், 14 அதிகாரத்துல ரைட் சைடுடைய மேல் வசனம் படிங்க. பாருங்க, இப்ப நான் இதுவரைக்கும் கூட இருந்தேன், இப்ப நான் யார்கிட்ட போறேன், பிதா கிட்ட போறேன். ஆனா இப்ப என்னை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான், தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்புறம் பாருங்க, இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை என்ன பண்ணுவான். அப்படின்னா இதெல்லாம் கர்த்தர் இயேசு போனாதான் ஒரு பாகம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யறது காட்டிலும் பெரிய கிரியைகளை அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள் செய்வாங்க. சோ அருமையான சகோதர சகோதரிகளை, இதுக்காக கர்த்தர் இயேசு என்ன பண்ண வேண்டியது, அவர் பரம் ஏற வேண்டியது அவசியமாக இருந்தது, தன்னுடைய ஜீவன் கொடுக்க வேண்டியது அவசியமாக அங்க இருக்கிறத நம்ம பார்ப்போம். சோ அப்படின்னா இந்த பகுதிகள் என்ன பகுதிகள் நடந்துச்சு. இப்ப சொல்றாரு, தன்னுடைய சீஷர்கள் தான் செய்ததை காட்டிலும் பெரிய கிரியைகளை அங்க செய்வாங்க. அப்ப பெரிய கிரியைகள் அப்படின்னா தன்னுடைய சீஷர்கள் என்ன கிரியைகள் செய்யும், கர்த்தர் இயேசுவை தாண்டி என்ன பெரிய கிரியைகள் செய்யும், என்ன செய்ய முடியுமா? சக்கர இயேசுவை தாண்டி பெரிய கிரியைகள் செய்ய முடியுமா? நான் சொல்றது அந்த வார்த்தைகளுடைய ஆழம் பாருங்க. என்னை அதை கண்டிப்பா இவைகளை பார்க்கணும். பெரிய கிரியைகளை அவரை விசுவாசிக்கிறவர்களும் என்ன பண்ணுவோம், செய்வாங்க. அப்படின்னா இது கர்த்தர் இயேசுவை காட்டிலும் பெரிய கிரியைகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? சரி, இன்னொரு விதத்தில் நம்ம கேள்வி கொண்டிருக்கோம், கர்த்தர் இயேசு செஞ்சுக்கிட்டு இருந்த பெரிய விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? லாசரு உயிரோடு கொண்டு வந்தது வேற, பிதாவினுடைய சித்தம். அப்போ இந்த பாயிண்ட் நீங்க வச்சீங்கன்னா, அவரை காட்டிலும் நம்ம பெரியமா பெரிய அளவுல பிதாவுடைய சித்தம் செஞ்சிருந்தோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க அவர் செய்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மைண்டு போனது, கர்த்தர் இயேசு தன்னுடைய மூன்றரை வருட ஊழிய நாட்கள்ல அவர் செய்துகிட்ட எல்லா விஷயங்களையும் நீங்க கொண்டு மைண்ட்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம இந்த பகுதிகள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பெரிய செய்திகள் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சகோதரர் சொல்லிய மாதிரி அவர் செய்த பெரிய விஷயங்கள் என்னன்னா, மறித்து போன ஒருத்தரை லாஸ்டரை மீண்டும் என்ன இல்லையா, லாஸ்டர் மாத்திரம் இல்ல மீண்டும் இன்னும் நிறைய பேர் அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்கான். அப்ப ஜீவனுக்குள்ள அங்க கொண்டு வந்திருக்கான். இதெல்லாம் அவர் எப்ப செஞ்சுட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியத்தினுடைய நாட்கள்ல மாபெரும் கிரியே இல்லைங்களா, மாபெரும் கிரி இதெல்லாம் வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா இதெல்லாம் முதலாம் வருகையில என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, செய்த முக்கியமான சம்பவம் இதெல்லாம் மறுக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படி கர்த்தர் இயேசுவும் மறித்து போன ஒருத்தரை மீண்டும் ஜீவனுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பகுதிகள் நம்ம எடுத்துட்டோம்னா கொண்டு வந்தார். ஆனா இந்த கொண்டு வந்ததுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித சுவாபத்துல ஒரு முழுமையான பூரணத்துவத்துல லாசருவை என்ன பண்ணலாம், புரிஞ்சுட்டீங்களா? மனித சுவாபம் உயிர்த்தளவில் கொண்டு வந்தார், ஆனா மனித சுவாபத்துல அந்த பூரண தன்மைக்கே உரிக்கான அளவுல அவர் உயிர்த்தளவில் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கொண்டு வந்தார். ஆனா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யறதை காட்டிலும் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா செய்வான், பெரிய கிரியைகளை செய்வான். அப்படின்னா தேவன் கிருபையில மகிமேல கர்த்தர் கூட விளங்கிக்கிட்ட சபை ஜனங்கள் நாளைக்கு ஒட்டுமொத்த ஜனங்களை மீண்டும் எட்டர்னல் லைஃப்குள்ள எடுத்துட்டு வரக்கூடிய பெரிய வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. ஆனா அந்த பெரிய வேலையை செஞ்சுட்டு ஜனங்களை எதுக்குள்ள கொண்டு வருவாங்கன்னா, அந்த மனிதத்துவத்தினுடைய பூரணத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க நீங்க? அப்படின்னா இந்த சபை ஜனங்கள் உயிர் தெளிக்கு வரக்கூடிய ஜனங்கள் சாவதுக்குள்ள என்ன பண்ற போறது இல்ல, வாய்ப்பில்லை சரிங்களா, சாவுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை இப்படி புரிஞ்சுக்காதீங்க, அந்த ராஜ்யத்துல இரண்டாம் மரணத்துக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள் அவங்களை பத்தி நம்ம பேசுறது ஏன்னா அப்படின்னு அப்ப அவங்க சாக மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வேண்டாம். அதுல ப்ரூவ் பண்ணாதான் நிக்க முடியும் சரிங்களா. அப்படின்னா இந்த பகுதிகள் நம்ம பாக்குறப்போ அவர்கள் மீண்டும் ஒரு பூரணத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய பெரிய ஒரு வேலையை சபை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா செய்வோம். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய பின்னணியார்கள் இன்னைக்குரிய காலங்களிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய காரியங்களை செய்வாங்க. இன்னைக்குரிய காரியங்கள் இன்னைக்குரிய காலகட்டங்களிலேயே பெரிய வேலைகளை அங்க செய்வாங்க. சோ இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா, இப்ப கர்த்தர் இயேசு முதலாம் வருகையினுடைய காலங்கள்ல அவரு பெரிய கிரியைன்னு சொன்னா இந்த மாதிரி உயிர்த்தெழுதல் கொண்டு வந்தாரு, கண்ணு தெரியாதவங்களை கண்ணு கொண்டு வந்தாரு, கால் நடக்க முடியாதவங்களை கால் கொண்டு வந்தாரு, கை சுப்பி போனவங்களை கை கொண்டு வந்தாரு, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் அவருடைய நாட்கள்ல நடைபெற்ற சம்பவங்களை நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த விஷயங்கள்ல யாருக்கிட்ட செஞ்சுட்டார், யாருக்கிட்ட செஞ்சுட்டார், சுத்தி இருந்த ஜனங்கள் இன்னொரு விதத்தில் நம்ம சொல்லிட்டோம் கேட்டீங்கன்னா, ஆவியினால ஜெனிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் சொல்லிட்டேன். இதுதான் ஆப்டான ஒரு ஆன்சர் புரிஞ்சுக்கீங்களா? பாருங்க, இப்போ கத்தர் இயேசு யூதத்தினுடைய இறுதி பாகத்தில் நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னா, இந்த காலப்பகுதியில அன்னைக்கு இருந்த அநேக ஜனங்களை சுத்தப்படுத்தினா, மருத்துவ குணங்களை எழுப்பினா அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாமே யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்தர் மேல அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஜனங்கள் தான். அதுல மாற்றமே கிடையாது. ஆனா கத்தர் மேல நம்பிக்கை விசுவாசம் வச்சிருக்கக்கூடிய ஜனங்கள் எந்த லெவல் இருப்பாங்க அப்படின்னா, எந்த லெவல் இருப்பாங்க அந்த டாப்ல நீங்க பாருங்க, எந்த லெவல் இருப்பாங்க? கத்தர் மேல நம்பிக்கை விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய ஜனங்கள் எந்த பிளான்ல இருப்பாங்க, எந்த ஒரு நிலைமையில் இருப்பாங்க? டிவைன் பிளான் டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். சரி, வேணா யோசிச்சு வைங்க பாக்கலாம். சரிங்களா? அப்ப என்னன்னா, இந்த ஜனங்கள் ஆவியினால ஜெனிபிக்கப்படாத ஒரு ஜனங்களா இருந்தாங்க. அவர்களுக்கு மத்தியில அந்த வேலைகளை அங்க செஞ்சுட்டாங்க. அதே சமயம் அந்த சீசர்கள் கூட எப்படி இருந்தான்னு கேட்டீங்கன்னா, ஆவியினால ஜெனிபிக்கப்படாத ஒரு நிலைமையில்தான் அன்னைக்கு சகோதரர்கள் கூட அங்க இருந்துகிட்டத நம்ம பார்த்தோம். அப்படின்னா அவர் செய்யற விஷயங்கள், பார்க்கிற பேசின விஷயங்கள், இதனால அவங்களுக்கு அந்த சீசர்களுக்கு என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, புரிந்து கொள்ள முடியாத நிலைமை. சரிங்களா? அதனால ஜென்மஸ்லாப மனுஷன், அதாவது என்னன்னா ஆவியினால ஜெனிபிக்கப்படல ஒருத்தர் அப்படின்னா, அவருக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஜென்மஸ்வாபமான மனுஷன் அப்படின்னா, ஒரு நேச்சுரல் மேன். அவருக்கு அவருக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்றது, அங்க தெரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இன்னொரு சில வசன பகுதிகள் நீங்க வாசிக்கலாம். ஒன்னு குழந்தையர் 2:10-14, ஒன்னு குழந்தையர் 10வது அதிகாரம், மணிகள் 2வது அதிகாரம், 10வது வசனம், 14வது வசனம்.
நமக்கோ
தேவன் அவைகளை தன்னுடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவி, ஓகே,
தேவனுடைய
14வது வசனம், ஜென்மஸ்வாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரிய விஷயங்களை என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்புறம் அவங்களுக்கு அது பைத்தியமாக அங்க தோணிட்டு இருக்கும். இதெல்லாம் அன்னைக்கு ஜென்மஸ்வாபம் மனுஷன் மத்தியில அவர் செஞ்சுக்கிட்டாலும், சீசர்கள் சில சமயங்கள் புரிஞ்சுக்க முடியாம இருந்ததுக்கும் காரணம் அல்ல என்னன்னா, அவர்கள் ஆவியினால ஜெனிபிக்கப்பட முடியாத நிலைமை. ஏன்னா கத்தர் இயேசு மறித்து இன்னும் ராயன் கொண்டு போய் யார்கிட்ட கொடுங்க? அந்த கிருபையின் புண்ணியத்தை ஜனங்கள் இன்னும் என்ன பண்ண முடியலன்னா, அணிந்து கொள்ள முடியல. கிருபையின் புண்ணியத்தை அணிஞ்சிட்டாங்க அப்படின்னா, பெண்டெகோஸ்தினாலுடைய ஆசீர்வாதங்கள் அந்த ஜனங்களுக்கு என்ன இருக்குன்னா கிடைச்சிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அங்க நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கும். அதனாலதான் அந்த ஜனங்களுக்கும் புரியதுக்கு முடியாத ஒரு நிலைமையில அங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அதாவது இதுல என்னன்னா, அவர் அன்னைக்கு சொத்தப்படுத்தினது, இந்த மாதிரி உயிர்த்தெழுதல கொண்டு வந்தது, இதெல்லாம் என்னன்னா அந்த மாம்சம் தொடர்பான விஷயங்கள். இன்னொரு விதத்துல சொல்லிட்டோம்னா, பூமிக்குரிய தொடர்பான விஷயங்களை மாத்திரம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அன்னைக்கு எல்லாம் செஞ்சுட்டார். ஆனா இப்போ சீசன்கிட்ட என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை என்ன பண்ணுவார், செய்வார் அப்படின்னா, இதை காட்டிலும் என்ன கிரியைகள் அங்க செய்ய முடியும் அப்படின்னா, இது காஸ்பல் ஏஜ் பத்தி பேசுறோம். இந்த காஸ்பல் ஏஜ்ல பெண்டெகோஸ்தேனுடைய ஆவி பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடைக்காட்டிலும் பெரிய கிரியைகள் சொன்னாங்க. என்ன கிரியைகள் அப்படின்னா, கர்த்தர் அன்னைக்கு கண் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, கண்ணு கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த வேலைகளை செய்யறோமா? வேலை செய்யறோமா? இல்லைங்களா? அந்த எய்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன பண்றோம், அவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படிக்கு அவருடைய சத்தியங்களை என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் என்னன்னா, தேவனுடைய ஆவி கிடைச்சதுக்கு பின்னாடி, தேவனுடைய ஆவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன என்ன விஷயம் தான் தேவைப்படுதுன்னா, இந்த கண்ணு போயிருந்ததுன்னா கண்ணு தேவைப்படுத்தி கொடுத்தா, கால் போயிருந்ததுன்னா கால் தேவைப்படுத்தி கொடுத்தா. ஆனா இப்போ கண்ணு காது ஜீவனுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சத்தியத்தை கூட நம்ம என்ன பண்றோம், கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொண்ட நம்ம இதையெல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் அதிகமான கிரியைகள் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, செய்யக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்குது சொன்னார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதிகள் எல்லாமே வந்துட்டு யாருதான் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அதாவது கர்த்தர் இயேசுனுடைய சரீர அங்கமாகி போகக்கூடிய ஜனங்கள், ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செய்வாங்க. அதே போல இன்னைக்கு வியாதிப்பட்டவர்களை நம்ம சுத்தப்பட வைக்க முடியுமா? வியாதிப்பட்டவர்களை சுத்தமாக இணைக்க முடியுமா? முடியும். என்ன வியாதி? ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் இல்லைங்களா? அந்த கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? சுத்தப்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தைகள் தான். இப்போ அன்னைக்கு அவர்களுடைய காலங்கள்ல லெப்ரசி கியூர் பண்ணலாம் இல்லைங்களா? அந்த குஷ்டரோகத்தை சரி பண்ணலாம். இன்னைக்கு நம்முடைய நாட்டில் குஷ்டரோகத்தை சரி பண்ண முடியுமா? வேற ஒன்னும் ஆவிக்குரியவர் ஆவிக்குரியவர்களே என்ன பண்றாங்க? தேவன் பெரிய ஒரு வெளிச்சம் காண்பிச்சு அந்த வேலையில என்ன பண்றாங்க? குஷ்டரோகத்தையும் நம்மளால சரி பண்ண முடியும். அப்படின்னா பாவத்தை கூட நம்மளால சரி பண்ணுவதற்கு உண்டான சத்தியத்தை தேவன் நம்முடைய கரங்கள்ல அங்க கொடுத்துருக்கார். மறுத்து போன ஒருத்தர் மீண்டும் ஜீவனுக்குள் கொண்டு வரக்கூடிய வேலைகளை நம்ம செய்யணுமா? நம்ம எல்லாம் கூட ஒரு காலங்கள்ல அப்படித்தான் இருந்தோம் இல்லைங்களா? அப்படிதான் நம்ம எல்லாருமே இருந்தோம். பட் இப்ப நம்ம கூட இப்ப வேலை செய்யறோம்னா கண்டிப்பா தேவனுடைய ஆவியில நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகள், அப்ப என்னன்னா அந்த ஜீவனுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜீவ வார்த்தைகளை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அவருடைய பின்னடியார்களுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய கிரியைகளும் சாதாரணமான விஷயம். என்னிலும் அதிகமான கிரியைகளை செய்வார்கள் அப்படின்னா சும்மா இதெல்லாம் விளையாட்டு இல்லைங்களா? அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு தேவன் நம்முடைய சின்ன அற்ப ஜனங்களா இருக்கக்கூடிய நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க கொடுத்துருக்காங்க. இப்ப கொடுத்துட்டா ஒரு ஒரு அந்த ஒரு ஆறுதல் இல்ல அந்த கலக்கம் அடைஞ்சிருக்கக்கூடிய இறுதியத்துக்கு இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாருன்னா ஒருவேளை இந்த சாலந்துகளை பெற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஏன்னா இந்த ஒரு வாய்ப்புல எல்லாரும் இருக்காங்க. இந்த வாய்ப்புல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த தாளந்துகளை சரியான விதத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்களா? சொத்தமடைய செய்யறதுக்கும் சரி, மறித்து போன ஒருத்தரை மீண்டும் ஜீவனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் சரி, இல்ல கண்ணு போனவங்களுக்கும் சரி, கால் போனவங்களுக்கும் சரி, இல்ல வியாதிப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தி மீண்டும் அவங்களுக்கு இந்த ஒரு பகுதிகளில் செஞ்சிட்டு இருக்காங்களா? இல்ல ஒருவேளை தனக்கு கிடைத்த ஒரு தாளந்தை பூமிக்குரிய இன்பத்தின் நிமித்தமாக கொண்டு போயிட்டு புதைச்சு வச்சிருக்காங்க? இது நம்மளே நாமளே என்ன பண்ணிக்கணும் கேட்டு பார்ப்போம். எனக்கு தேவன் அந்த தாளந்து கொடுத்துருக்காருன்னா அந்த தாளந்தை பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காங்கிரஸ் நைட்ல கூட பாக்குறோம், உள்ளவன் அவனவனுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். இல்லாத நேரத்துல உள்ளதும் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா தாளந்து தேவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் இன்னும் என்ன பண்றாருன்னா பிளஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஒருவேளை அந்த தாளந்து கொடுத்துட்டு அது எந்த விதமான பயனும் இல்ல, பூமிக்குரிய விஷயங்கள் இல்ல, பூமிக்குரிய இன்பத்தின் மட்டுமாக அந்த ஒரு தாளந்து புதைக்கி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இருக்கிறதையும் எடுத்து யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குதோ அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்? தேவன் அங்க கூட்டுட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாவது வருகையினுடைய காலங்கள்ல அவருடைய பேச்சு நம்ம காதல கேட்டார். என்ன பேச்சு அப்படின்னா நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனும் அந்த ஒரு சவுண்டு நம்முடைய காதுகள் என்ன கேட்க. அப்ப பாருங்க, தேவன் நம்மை அருமையாக இந்த உலகத்தின் மத்தியிலிருந்து பிரிச்செடுத்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக அந்த சீசர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு இறுதி பாகத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் அவர் அநேக ஆலோசனைகள் அநேக ஆறுதலான வார்த்தைகளை என்ன பண்றாங்கன்னா அந்த 14th அதிகாரத்துல நம்மளுக்கு அங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னும் சபை நிறைவுறல. அப்ப சபை இன்னும் நிறைவுறாத காலங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு எப்படி ஆரம்பத்துல அந்த சீசர்களுடைய மனசு எப்படி இருந்துச்சு? இந்த விஷயங்கள் எல்லாம் கத்திர ஏசி எதுக்காக பேசுனா நம்முடைய பாடத்தினுடைய கன்க்ளூஷன் வந்து இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் ஜான் 14th சாப்டர் எடுத்துட்டோம்னா கத்திர ஏசி எதுக்காக பேசினார்னா கர்த்தர் பேர்ல வச்சிருக்கக்கூடிய விசுவாச குறைச்சல் ஏற்பட்டதை கர்த்தர் பாக்குறாங்க. அவங்களுடைய இருதயத்தினுடைய நிலையை கர்த்தர் பாக்குறார். இதே நிலைமை நம்மளுக்குள்ள இருக்குதா? கர்த்தர் பேர்ல கொண்டிருக்கக்கூடிய விசுவாச குறைச்சல் நம்மளுக்குள்ள இருக்குதா? இப்படி ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் நம்ம கிட்டேயும் என்ன பண்ற, உங்களுடைய இருதயங்கள் கலங்காது இருப்பதாக, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள், தேவன் இடத்திலும் விசுவாசமா இருங்கள், நான் போறேன் திரும்பி வர்றேன், நான் எங்க இருக்கிறோம் அங்க உங்களையும் நான் என்ன பண்றேன் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்க தெரியுங்களா? நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு அருமையான வார்த்தைகளை 1-14 வருஷங்கள் வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா அங்க பேசுறத நம்ம பார்க்கணும். தேவன் சித்தமானால் இதில் இருக்கக்கூடிய நீதி பகுதிகளை இன்னும் ஒரு வாரத்துல எப்பாவதும் வாய்ப்படுத்தினா தேவன் அனுமதி சேரலாம். அந்த ஒரு காலப்பகுதிகளை நம்ம தியானம் பொறுமையோடு கேட்டவங்களும் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆற்றி வைத்து போறாங்க. ஆமா.